நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கொரோனா வைரஸின் டெல்டா திரிபு ஆஸ்திரேலியா முழுவதும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்த பின்னணியில் தற்போது ஒமிக்ரான் திரிபும் நாடு முழுவதும் பலத்த பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. ஆஸ்திரேலியாவில் இந்த ஒமிக்ரான் பரவல் உச்சத்தை எட்டிவிட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. ஒமிக்ரான் பரவல் தொடர்பிலும் இதன் அறிகுறிகள் பற்றியும் நியூ சவுத் வேல்ஸில் தொற்று நோய் நிபுணராக பணியாற்றி வரும் டாக்டர் வானதி நாகேந்திரா அவர்களிடம் கேட்டறிவோம். வணக்கம் டாக்டர் வானதி.
வணக்கம்.
ஒமிக்ரான் தொற்று ஆஸ்திரேலியா முழுவதும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது. இப்போது அதன் தாக்கம் ஓரளவுக்கு குறைந்து வருவதாக சொல்லப்படுகின்ற போதிலும் தொடர்ந்தும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் பிராந்தியங்களிலும் ஒமிக்ரான் தொற்றுக்குள்ளானவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகின்றனர், பலர் மரணமடைந்தும் வருகின்றனர். இந்த நிலையில் ஒருவருக்கு ஒமிக்ரான் தொற்று ஏற்பட்டிருக்கிறது என்பதை என்னென்ன அறிகுறிகளை வைத்து அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லுங்கள்.
ஒமிக்ரான் வந்து பழைய கொரோனா வைரஸ் போல பெரும்பாலும் சந்தர்ப்பங்களில் காய்ச்சல், தொண்டை அரிப்பு அல்லது மூக்கு ஒழுகுதல் போன்ற மிக லேசான அறிகுறிகள் தான் ஏற்படுத்துகிறது. பெரும்பாலானவர்கள் இப்போது தடுப்பூசி எடுத்துள்ளார்கள், ஆகவே அதனால் அறிகுறிகள் குறைவாகத்தான் இருக்கும். டெல்டா வேரியன்ட் போல இல்லாமல் அறிகுறிகள் லேசாக இருக்கும். சில மக்களுக்கு அறிகுறிகள் இல்லாமலும் ஒமிக்ரான் பரவலாம் ஒருவரிலிருந்து மற்றவர்களுக்கு. ஆகவே அறிகுறிகள் இலேசாக இருக்கும், ஒரு நாள் காய்ச்சல் இருக்கும் அல்லது இலேசாக தொண்டை அரிக்கும், மூக்கு ஒழுகுதல் அல்லது மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் முதலில் வராமல் பின்புதான் ஒமிக்ரான் வேரியண்ட்டுக்கு வருகின்றது.
இதேவேளை இந்த ஒமிக்ரான் திரிபானது ஏனைய கொரோனா வைரஸ் திரிபுகளை விட ஆபத்து குறைவானது என்ற ஒரு பரவலான கருத்து நிலவுகிறது. இது உண்மையா டாக்டர்?
ஓ, இது உண்மை. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், தென்னாப்பிரிக்கா, கனடா, அமெரிக்கா போன்ற ஆராய்ச்சிகளிலிருந்து பெரும்பாலானவர்கள், அதாவது மருத்துவமனைக்கு ஒமிக்ரான் வேரியண்டாக அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களின் விகிதம் மிக குறைவாக இருக்கும். ஒமிக்ரான் வேரியன்ட் ஒரு 20,000 பேருக்கு வந்தால் ஒரு 2,000 பேர் தான் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அதிலும் ஐசியூக்கு அட்மிட் ஆகி அதன் வீதம், அதாவது பெர்சன்டேஜ் வந்து மிக குறைவாக இருப்பதால் அது ஒரு நோய் ஏற்படுத்தும் திறன் கொஞ்சம் குறைவாக இருக்குது என்று நாங்கள் நம்புகிறோம்.
சரி, அடுத்ததாக இந்த ஒமிக்ரான் பரவல் வந்து பீக் உச்சநிலையை அடைந்து விட்டது என்பதாக சொல்லப்படுகின்றது. உண்மையிலேயே ஆஸ்திரேலியாவில் இந்த ஒமிக்ரான் பரவல் உச்சநிலையை அடைந்து விட்டதா அல்லது இனிமேல் தான் அடைய போகிறதா?
ஓ, நாங்களும் இந்த தகவல்களை பார்க்கும் பொழுது இந்த உச்ச நிலைமை நாங்கள் கடந்துள்ளோம் என்றுதான் நம்புகின்றோம். ஏனென்றால் எண்ணிக்கை ஓரளவு குறைந்து கொண்டு வருகின்றது. ஆனால் நாங்கள் இப்ப பாடசாலைகளை திறந்து விட்டோம், அதனால் கொஞ்சம் சிறிதளவு உயர்வடைந்து கொண்டு போகின்றது. ஆனால் அதன் பீக்கை நாங்கள் கடந்துள்ளோம்னு தான் நம்புகிறோம். நாங்கள் நியூ சவுத் வேல்ஸ், விக்டோரியா அண்ட் குயின்ஸ்லேண்டை பார்க்கும் பொழுது நாங்கள் அந்த பீக்கை கடந்துள்ளதாக தான் நாங்கள் நம்புகின்றோம். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இன்னும் நாங்கள் அந்த பார்டரை திறக்காதபடியால் எங்களுக்கு அதை பற்றி நாங்கள் சொல்ல முடியாது.
டெல்டா வேரியன்ட் முதலில் பரவலாக பாதிப்புகளை ஏற்படுத்தி வந்தது, அதன் பின்னர் ஒமிக்ரான் பரவல் காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் புதிதாக ஒமிக்ரானின் துணை திரிபு ஒன்று ஆஸ்திரேலியாவிலும் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. சன் ஆஃப் ஒமிக்ரான் என்பதாக எல்லாம் செய்திகள் வெளியாக இருந்தன. இந்த புதிய துணை திரிபு பற்றி என்னென்ன தகவல்கள் வெளியாக இருக்கின்றன டாக்டர்?
இது உண்மையாக சன் ஆஃப் ஒமிக்ரான் என்று இல்லை, நாங்கள் அந்த ஒமிக்ரான் வேரியண்டில் ஒரு பாகம். நாங்கள் ஹோல் ஜீனோம் சீக்வன்ஸ் செய்து பார்க்கும் பொழுது நாங்கள் ஒமிக்ரான் BA.1 என்று சொல்லுவோம், அதுக்கு அந்த வெளியுறையில் அதை எஸ்ப்ரோட்டீனில் 38 மியூட்டேஷனாக இருந்தது. இந்த BA.2 என்று சொல்கிறோம், அது வந்து 28 மியூட்டேஷன்ஸ் இருக்கின்றது. அது ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் நோய் ஏற்படுத்துகின்றது, அதாவது லேசான அறிகுறிகள் தான். ஆகவே ஒமிக்ரான் வேரியண்டிலிருந்து அதிகளவு மாற்றம் இருக்காது என்று தான் நம்புகின்றோம். இப்பொழுது நியூ சவுத் வேல்ஸில் இந்த BA.2 வேரியன்ட் கூடுதலாகவும் பரவுகின்றது.
அடுத்ததாக முகக்கவசம். நாங்கள் பொதுவாக பலர் பயன்படுத்துகின்ற முகக்கவசம் இந்த சர்ஜிக்கல் மாஸ்க். ஆனால் இந்த ஒமிக்ரான் திரிபாக இருக்கட்டும் அல்லது புதிதாக கண்டறியப்பட்டிருக்கின்ற இந்த ஒமிக்ரானின் துணை திரிபாக இருக்கட்டும், இதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் அணிவது மட்டும் போதுமானதா அல்லது N95 போன்ற மாஸ்க் அவற்றை அணிவது கூட பாதுகாப்பானதாக இருக்குமா? அதை பற்றி சொல்லுங்கள்.
நீங்கள் முகக்கவசம் எந்த வகையாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் துணிக்கவசம், சர்ஜிக்கல் மாஸ்க், N95 இருந்தாலும் பரவாயில்லை. மிக குறிப்பாக சொல்லுவேன், இந்த முகக்கவசம் வந்து மூக்கையும் வாயையும் ஓரளவுக்கு இறுக்கமாக மூட வேண்டும். அப்படியாக இருந்தால் நீங்கள் சர்ஜிக்கல் மாஸ்க் அல்லது துணி மாஸ்க்கும் ஓரளவுக்கு போதும். மாஸ்கை வேபனி நாங்கள் சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு நார்மல் சர்ஜிக்கல் மாஸ்க் அல்லது துணி முகக்கவசம் போதுமாக இருக்கும். நாங்கள் வைத்தியசாலையில் வேலை செய்யும் பொழுது அல்லது வயோதிபரில் வேலை செய்யும் பொழுது தான் நாங்கள் N95 மாஸ்கை நாங்கள் பாவிக்கின்றோம்.
சரி, இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது டாக்டர். எப்படி என்றால், ஒரு தடவை ஒருவருக்கு கோவிட் ஏற்பட்டுவிட்டது என்றால் உடனடியாகவே திரும்பவும் கோவிட் ஏற்படுமா? உதாரணமாக டெல்டா ஒருவருக்கு ஏற்பட்டுவிட்டது என்றால் உடனடியாகவே இந்த ஒமிக்ரான் தொற்றும் ஒருவருக்கு ஏற்படக்கூடுமா? அல்லது ஒரு தடவை கோவிட் தொற்று ஏற்பட்டால் அவருக்கு திரும்பவும் கோவிட் வராதா?
ஒருக்க வந்தால் கூடுதலாக உடனடியாக ஏற்படாது. ஏனென்றால் எங்களுக்கு தடுப்பு ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்வோம், ஆன்டிபாடிஸ் ஓரளவுக்கு எங்கள் உடம்பில் 3 மாதங்கள் அளவுக்கு இருக்கும். நான் இதில் ஒரு முக்கிய குறிப்பு என்று சொல்ல வேண்டும் என்றென்றால், நாங்கள் டெல்டா வேரியனோடு ஒப்பொழுதும் பொழுது இந்த மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் 2 கிழமையில் எங்களுக்கு தோன்றும். ஆனால் ஒமி வேரியன்ட் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் ஒரு பல கிழமை, அதாவது 3-4 கிழமை பின்பும் உருவாக முடியும். இது பழைய வேரியண்டின் அறிகுறிகள் தான் ஒழிய இன்னொரு நியூ இன்ஃபெக்ஷன் என்று இல்லை. ஆகவே இந்த அறிகுறிகளுக்கு நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். இம்யூனிட்டி வந்து குறையும் பொழுது, அதாவது 3 மாதங்களுக்கு பிறகு நமக்கு திறப்பவும் வேறு கொரோனா வைரஸ் வகை வேரியண்டால் நமக்கு நோயைப்படுத்த முடியும். அது எங்களுக்கு நார்மல் ஃப்ளூ போன்று ஒவ்வொரு ஸ்ட்ரெயின்ஸ் வரும் பொழுது எங்களுக்கு அதை திருப்பி வரலாம். ஆனால் எங்களுக்கு நேச்சுரல் இம்யூனிட்டி இருக்கிறபடியால் ஓரளவுக்கு அடுத்த முறை வரும் பொழுது அந்த சிவியரிட்டி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும்.
ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை பலர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். எனவே 2 தடுப்பூசிகளையும் பெற்ற ஒருவருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டிருந்தால் அவர் தனக்கான பூஸ்டர் தடுப்பூசியை அந்த கோவிட் தொற்று ஏற்பட்டதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு போட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லுங்கள் டாக்டர்.
இப்போ உங்களுக்கு அந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டால் டாகி, அதாவது இந்த ஆஸ்திரேலியன் டெக்னிக்கல் குரூப் என்ன சொல்லுதுன்றதுனா 4 மாதத்துக்கு கொஞ்சம் தள்ளி போடலாம். ஏன்னா 3 மாதம் வரைக்கும் நான் சொன்னது போல் உங்களுக்கு உங்கள் உடம்பில் அந்த நோயை எதிர்க்கும் ஆன்டிபாடிஸ் இருக்கும். அதன் எண்ணிக்கை குறைவடையும் பொழுது எங்களுக்கு பூஸ்டர் ஒன்று போட வேணும். கட்டாயம் நாங்கள் பூஸ்டர் போட வேணும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் வெளிநாட்டுகளிலும் ஆராய்ச்சி மூலம் தெரியும், அந்த பூஸ்டர் போடாதவர்களுக்கு மீண்டும் கொரோனா வைரஸ் ஏற்படுத்தியது. அதே போல பூஸ்டர் போடாதவர்களுக்கு தான் இந்த ஒமிக்ரான் வேரியண்டினால் கூடுதலாக சிவியர் இன்ஃபெக்ஷன் ஆகி ஐசியூக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஆகவே நீங்கள் நோய் ஏற்படுத்தும் திறனை குறைப்பதற்காக கட்டாயம் நீங்கள் பூஸ்டரை போடுவது நன்று. அதாவது 4 மாதத்துக்கு பிறகு நீங்கள் பூஸ்டரை போடலாம் உங்களுக்கு, அல்லது நீங்கள் செகண்ட் டோஸ் எடுத்தீங்கன்னால் 3-4 மாதத்துக்கு இடையில்
கூடுதலாக
நாங்கள் காண்டுள்ளோம். சிறுவர்கள் இந்த லாங் கோவிட், நாங்கள் என்ன சொல்ல, மென்டல் டயர்ட்னஸ் ஆயிருக்கலாம். அதாவது சில வேளைகளில் அவர்கள் சொல்ல வேண்டிய சொற்களை இலேசாக சொல்ல மாட்டார்கள். ஆகவே அதாவது அலர்ட்னஸ் லெவல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அது நாங்கள் கண்டுள்ளோம். அதோட டீனேஜர்ஸ் அல்லது வயது வந்தவர்களுக்கு கூடுதலான அளவுக்கு வந்து லெத்தாஜிக்காக இருக்கும், அதாவது உடம்புளைவாக இருக்கும். கடந்த காலங்கள் போல நாங்கள் அதே அளவுக்கு நாங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஆகவே இலகுவாக ஃபெட்டீக் ஆகலாம். சில வேளைகளில் இதயத்தை பாதிக்க கூடுதலாக இருக்குமாவே, அவர்கள் சிவியர் கோவிடாக வந்து ஐசியூவில் வந்திருந்து அந்த இதயத்தை பாதித்தால் அதனால் பல விளைவுகள் ஏற்படலாம். இந்த பேண்டமிக் ஒரு ஓரளவு இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு போய்கொண்டே இருக்கும். ஆகவே அது வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாவிட்டால் முகக்கவசம் போட வேண்டும். எங்களுக்கு ஏதாவது வகையில், அதாவது மூக்கு ஒழுகுதல் அல்லது காய்ச்சல் அல்லது தொண்டையத்தில் வந்தால் உடனடியாக போய் டெஸ்ட் பண்ணவங்க, உடனடியாக டெஸ்ட் பண்ணால் நீங்கள் ஐசோலேட் பண்ணிருந்தீங்கள மற்றவர்களுக்கு பரவதை நாங்கள் இலவாக குறைக்கலாம். கட்டாயம் நாங்கள் ஹேண்ட் ஹைஜீன் பாவிக்கணும். நாங்கள் வெளியே செல்லும் பொழுது அல்லது கடைக்கு செல்லும் பொழுது வீட்டுக்கு வந்தால் பிறகு நாங்கள் கையை ஆல்கோஹால் அல்லது தண்ணீரால் நன்கு கழுவ வேண்டும். சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டும். மோரலெஸ் நீங்கள் காமன் சென்ஸாக உங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஓரளவுக்கு பழகி கொண்டு விட்டோம். உங்களுக்கு முகக்கவசம் போட இலகுவாக இருக்கின்றது. ஆகவே இந்த முகக்கவசத்தை சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாவிட்டால் நாங்கள் அதை பாவிப்பது நன்கு. அரசாங்கம் அந்த கட்டளை எடுத்தாலும் நாங்கள் உங்கள் காமன் சென்ஸை பாவித்து நீங்கள் அதை பாவிக்கலாம் என்று நான் வேண்டுகிறேன்.
மிக்க நன்றி டாக்டர் வானதி. ஒமிக்ரான் பரவல் தொடர்பில் பல தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.